ஒன்னு சாமியோல நம்ம May 2018 ஆரம்பிச்சோம். 5 வருஷம் 6 மாசம் எனக்கு வயசு கம்மியா இருந்துச்சு அப்போ. இப்போ ஆல்மோஸ்ட் 5 இயர்ஸ் 6 மந்த்ஸ். கொஞ்சம் நடுவுல கொரோனா கேப் வேற நமக்கு வந்துருச்சு. இப்போ கடைசிக்கு வந்துட்டோம். இன்னும் 2 சாப்டர்ஸ் முடிவு சாப்டர்ஸ் தான் இருக்கு. மிக மிக அற்புதமான புக்குன்னு சொல்றதுல நம்ம இதுபட வேண்டியதில்லை. என்ன ஒரு பயணம், ஒரு அட்வென்ச்சரஸ் பயணம் ஒண்ணுவாங்க சில நேரங்களில். ஒரு ஒரு பைக்கோ ஒரு இதை எடுத்துக்கிட்டு ஹிமாலயாஸ் எல்லாம் போறோம், மேல கீழே ஹில் ஸ்டேஷன் போறோம், சில நேரத்துல மலை மேல ட்ரெக்கிங் போறோம். அந்த மாதிரி போய் 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 இப்போ நம்முடைய உச்ச எல்லைக்கு வந்து அந்த டாப் மலைக்கு ஹைக்ல போய் வந்த மாதிரி நாம் வருகிறோம். இத படிக்கும் போது தாவீதுடைய வாழ்க்கையை நம்ம ஒருவேளை வரைஞ்சி பார்த்தோம்னா அது எப்படி இருக்கும்னா, ரோலர் கோஸ்டர் ரைடு தெரியும் இல்லைங்களா, அது மேல போற மாதிரி இருக்கும், மேல போற மாதிரி இருக்கும், டக்குன்னு உழுவோம் பாருங்க கீழே, அப்படியே கீழே உழுந்து மண்டை வெடிகிற மாதிரி இருக்கும், அப்புறம் திருப்பி அந்த மாதிரிதான் மனுஷனுடைய வாழ்க்கை. யோசிச்சு பாருங்க எத்தனை மேல கீழன்னு போய், ஜஸ்ட்லி சொன்ன மாதிரி அநேக ஆபத்துகள் உபத்திரவங்களை விட்டு நாம் கடந்து வந்திருக்கிறோம் அப்படின்னு அவர் பாடின மாதிரி தான் தாவீதுடைய வாழ்க்கை. எத்தனை ஆபத்துகள், எத்தனை விபத்துகள், எத்தனை பயங்கரங்கள் கடந்து இப்போ 2 சாமுவேல் 22 அதிகாரத்துக்கு வந்திருக்கும் போது தாவீதுக்கு வயசாகிவிட்டது. வாலிப பையனாக நாம் பார்த்த தாவீது இப்போ வயசான தாத்தாவாக மாறிவிட்டார். 1 சாமுவேல் வந்து அண்ணாவுடைய பாட்டோடு ஆரம்பிச்சிச்சு. சாமுவேலுடைய அம்மா அண்ணா அந்த பாட்டுல அந்த அம்மா இந்த சாமுவேல் கதையில என்ன வரும் என்பதை கவிதை பாடல் மூலமாக நமக்கு சொல்லுச்சு. அதுதான் நடந்துச்சு. இப்போ தாவீது இந்த 2 சாமுவேலை ஒரு பாடலோடு முடிக்கிறாரு. தன்னுடைய அனுபவங்களை எல்லாம் ஒரு திரும்பி பார்க்கிற கண்ணோட்டத்தோடு அவர் எழுதுறாரு. பாத்தீங்கன்னா ஏன்னா தன் வாழ்க்கையை திரும்பி பார்க்கும் போது தனக்கு ஆண்டவர் செய்த நன்மைகள், தன்னை காப்பாத்தின வழிகளை எல்லாம் பார்க்கும் போது நன்றி பெருக்கல அவரால் தாங்கவே முடியல, தாங்கவே முடியல. இது ஒரு போயட்டிக் ஆட்டோபயோகிராபின்னுவாங்க. ஆட்டோபயோகிராபினா நம்மளுடைய சொந்த சுய வரலாறு எழுதுறது. அந்த சுய வரலாறு கவிதையா எழுதுறாரு, கவிதை மொழியில எழுதுறாரு. உலக மனுஷருங்க தங்க வாழ்க்கையை திரும்பி பார்த்தா எப்படி பார்ப்பாங்க, ஆண்டவர் அறியாதவங்க திரும்பி பார்த்தா வெறும் வெறுமை, அதை அனுபவிச்சோம், இங்க போனோம், அங்க வந்தோம், இதை சாதிச்சோம், அதை பண்ணோன்னு இப்ப பார்த்தா வெறுமை, பச்சாத்தாப்பம், ஒரு சோகம் தான் இருக்கும். ஆனா ஒரு விசுவாசி தன்னுடைய வாழ்க்கையை திரும்பி பார்க்கும் போது தேவன் தன்னை எப்படியெல்லாம் நடத்தி வந்தார், எத்தனை வழிகள்ல தன்னை காப்பாத்தி வந்தாருன்னு அந்த ரிச் அனுபவம், அந்த சிறப்பான அனுபவமே கடந்த கடைசி காலங்களில் அவன் இருதயத்தை நன்றி நன்றி பெருக்கல நிறுத்தி அவனை சந்தோஷப்பட வச்சு ஆண்டவரை துதிக்க வச்சு. பவுல காலியில நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அவரும் வயசானவர் தான், ஜெயில்ல, ஆனா தன்னுடைய அனுபவங்கள் எல்லாம் பார்த்து அவர் சந்தோஷப்படுற மனுஷனா பார்க்கிறோம். ஆகவே இது ஒரு பின்னோக்கி பார்த்து பார்த்து பாடுகிற ஒரு பாடல், பின்னோக்கி ரெட்ரோஸ்பெக்டிவ் சாங் அப்படின்லாம், பின்னோக்கி பார்த்து ஆண்டவர் செய்த பாடுகிற. இதோட பொருள், இதோட உருவம் எல்லாம் பாத்தீங்கன்னா சூப்பர்ப்னு வாங்க, ரொம்ப அதிசயம். அந்த ஸ்டைல் பாத்தீங்கன்னா சொற்பொழிவுல எழுதி இருக்கிற அந்த ஸ்டைலை பார்த்தோம்னா எத்தனை பாடல்கள் இதன் மூலமா வந்திருக்கு தெரியுங்களா. நம்ம கூட ஒரு பாட்டு வச்சிருக்கோம், கத்தாவே என்பலனே உம்மில் அன்பு கூறுவேன், இந்த சங்கீதம் தான் அந்த பாட்டு. அந்த அந்த மாதிரி அருமையான பல பாடல்கள், பல வரிகள் இதுல பயன்படுத்த இருக்கு. ஏன்னா தாவீது வந்து தன் நெஞ்செல்லாம் நன்றினா அப்படி இப்படி இல்ல நன்றி, அந்த நன்றியில ரத்த கொதிப்பு வந்த மாதிரி அவர் இருதயம் ரத்த கொதிப்புல துள்ளுது. அந்த அந்த ரத்தம், அந்த ரத்தத்துல இங்க எடுத்து அந்த ரத்த இங்குல அவர் எழுதின மாதிரி இந்த வரிகளை எழுதி இருக்கார். அவ்வளவு நன்றி ஆண்டவர் மேல, அவ்வளவு துதி அவருக்கு. நினைச்சு பார்க்கும் போது நன்றி பெருக்கு அவருக்கு. பலவிதமான ஒரு கலவை, ஒரு நிறங்களோடு ஒரு கலகலப்பான ஒரு சங்கீதம் பாத்தீங்கன்னா, அது அதிசயமான சங்கீதம். அந்த சங்கீதத்துல அவர் என்ன கூட பண்றாருன்னா, அதை படிக்கிறவர் நம்மள நம்ம கைய புடிச்சு தர தரம் இழுத்துட்டு அவருடைய கவிதை உலகத்துக்கு கொண்டு போய் அந்த இடி மின்னலும் அந்த பூகம்பமும் அவருடைய அனுபவங்களும் ஆண்டவர் தன்னை எப்படி காப்பாற்றினார்னா, நம்ம கண் முன்னாடியே நடக்கிற ஒரு படம் ஓட்டுறோம்ன்ற இல்லைங்களா, சும்மா வீணா படங்கள்லாம் எடுப்பாங்க விஎஃப்எக்ஸ் அதை இதை வச்சு. இதை எடுக்க சொல்லுங்க தாவீதுடைய படத்தை, என்ன அற்புத கான்டென்ட் தெரியுமா, அதிசயமான ஸ்கிரிப்ட், பயங்கரமா அவர் எடுக்கிறத நாம் பார்க்கிறோம். ஆகவே இதை நம்ம படிக்கலாம் இந்த பாட்டு. இதை வந்து ஒன்னு வசனத்துல அவர் எப்படி ஆரம்பிக்கிறாரு, கர்த்தர் தாவீதை அவனுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கு சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விட்ட போது அவன் கர்த்தருக்கு முன்பதாக பாடின பாட்டு. எல்லாரும் பாட்டை பாடுறது எதுக்கு, மக்கள் அப்படியே என்ஜாய் பண்ணணும் இல்லைங்களா, அதான பாட்டு. எல்லா மனுஷங்க பாட்டு, எல்லா மனுஷங்க என்ஜாய் பண்ணணும் மியூசிக். இந்த பாட்டு போடப்பட்டது எதுக்காக, யார் என்ஜாய் பண்ணணும்னு, கர்த்தருக்கு முன்பதாக அவருக்கு நான் பாடுற பாட்டு, என்னை படைத்த என்னை பராமரித்த என்னை காத்த என்னுடைய தேவனுக்கு பாடுற பாட்டு. நம்முடைய பாட்டுங்களா ரொம்ப சீப்பா சில நேரங்களில் போயிருக்கு, ஏன்னா மனுஷங்களை பார்த்து நம்ம பாடுறோம் பாருங்களேன். எல்லையற்ற தனியல்புள்ள அதிசயமான அந்த தேவனுக்கு முன்பதாக அவர் நின்று பார்க்கும் போது சில பேர்ல நம்ம மெய்மறந்து நின்று என்ன அதிசயம், என்ன சிறப்பு, என்ன மகத்துவம், அவருடைய எல்லையற்ற தன்மையை பார்க்கும் போது மெய்மறந்து நின்று நிற்கிறோம். அந்த ஏஞ்சல்ஸ் அப்படித்தான் இங்க நிக்கிறாங்க, அந்த கடவுளை பார்க்கும் போது கொதிக்கிறாங்க, அவங்க உடம்பெல்லாம் கொதிக்குது. ஏன் கொதிக்குது, ஏன்னா கடவுளும் அவருடைய மகிமையும் அவருடைய மகத்துவத்தையும் நெச்சத்துல மயங்கி போய் அங்க நின்று அவனால முடியல, அந்த கொதிக்கிறாங்க. அவ்வளவு குளோரி, ஒரு ஒரு அழக பார்த்தா, ஒரு அதிசயத்தை பார்த்தா நமக்கு எப்படி வருது எமோஷன், அட்ரினாலின் ரஷ் என்னுவாங்க. அட்ரினால்னா தெரியுமா நமக்கு எல்லாம், நேரம் அப்படியே வரும். எங்க வருது, சில பேருக்கு அப்படியே சினிமா பார்த்தா வரும், சில பேருக்கு ஒரு பாடலை கேட்டா வரும், சில பேருக்கு ஸ்போர்ட்ஸ பார்த்தா அட்ரினாலின் ரஷ் வரும். அந்த அட்ரினாலின் ஆண்டவர் எது கொடுத்தாரு தெரியுமா அவனுக்கு, கடவுளை பார்த்து அப்படியே புல்லரிச்சு போகணும், அவரை பார்த்து நினைச்சு பார்த்து புல்லரிச்சு போனோம் அவனுக்கு, அதுக்குத்தான் அந்த அட்ரினால கொடுத்துருக்கா. மிருகமா மனுஷன் ஆயிட்டு மற்ற எல்லாத்துக்கும் அதை கொடுக்க ஆரம்பிக்கிறான் பாருங்க, ஒரு அதிசயமாக அவருடைய ரிச் எக்ஸ்பீரியன்ஸ். நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ், நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, காலைல எழுந்திரிக்கிறோம், வேலைக்கு போறோம், வீட்டுக்கு வரோம், சாப்பிடுறோம், தூங்குறோம், அதை விட்டுட்டு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு இல்லைங்களா. அதுவும் ஆபீஸ் கூட சேர்ந்த மாதிரி சில பேர் போறது இல்லை, வீட்டுல ஒர்க் மோமெண்ட் உட்கார்ந்து இருக்கிறோம், எக்ஸ்பீரியன்ஸே நமக்கு கம்மி. இந்த மனுஷனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளவு யோசிச்சு பாருங்க, எத்தனை மெய்ப்பனா இருந்ததுல இருந்து அரண்மனைக்கு போய், அரண்மனையில இருந்து போர்க்களத்துக்கு போய், போர்க்களத்துல வென்று பிலிஸ்தியர்ல வென்று ஊரு சவுல்னால விரட்டப்பட்டு திருப்பி ராஜாவாகி, என்னென்ன அனுபவங்கள், எத்தனை அனுபவங்கள் அதுல, அந்த அனுபவங்களில் கர்த்தர் தன்னை எல்லையற்ற தேவன் என்றோம், அதிசய தேவன் என்றோம், அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன், அவர் ஒருவரே ஞானம் உள்ள தேவன்லாம் நம்ம ஆண்டவரை பார்க்கிறோம். நான் சில பேருக்கு இந்த கடவுளுடைய குணாதிசயங்களை எடுத்துட்டு வரேன், அதை படிக்க படிக்க நமக்கும் ஒரு புல்லரிக்குதுங்க, என்ன கடவுள் இவர், அம்மாடி என்ன அதிசயமான கடவுள். அந்த கடவுளை தன் அனுபவத்துல கண்ட ஒரு மனுஷன், தன்னுடைய அனுபவத்துல கண்ட ஒரு மனுஷன், தன்னுடைய ஆபத்துகளையும் விபத்துகளையும் மரண கட்டுகளையும் அந்த தேவனை கண்ட மனுஷன் எழுதுற ஒரு பாட்டு. கர்த்தர் தன்னுடைய அந்த அவருக்கு பாடுறாரு இந்த பாட்டு, தன்னுடைய சத்துருக்களை எல்லாம் நீங்கள் ஆக்கின போது பாடின பாட்டு. அவர் கடந்து பார்க்கும் போது எத்தனை ஆபத்து விபத்துகள், சத்துருக்கள் தாவீதுக்கு ரொம்ப இருந்தாங்க. எப்பவோ தாவீது இறந்திருக்கணும், சின்ன பையனாவே ஒரு சிங்கம் கடிச்சு மெய்ப்பனாக இருக்கும் போது, ஆடு மேய்க்கும் போது சிங்கம் வந்துச்சு, சிங்கத்தை கடிச்சு இறந்திருக்கணும், கரடியை கடிச்சு இறந்திருக்கணும். உங்க வாழ்க்கையில நீங்க நினைச்சு பாக்குறீங்களா, நம்ம எல்லாம் எப்பவோ இறந்திருக்கணும், அந்த விபத்துல இந்த விபத்துல, சின்ன வயசுல ஜுரம் வந்ததுல, அந்த காய்ச்சல் வந்ததுல, எப்படியோ இறந்து போயிருக்கணும். ஆனா இன்ன வரைக்கும் நம்ம காத்திருக்கிறாரே தேவன், தாவீது நினைச்சு பார்க்கிறார், இன்ன வரைக்கும் நான் உயிரோடு இருக்கிறது நீங்க தானே, நான் சிங்கம் கடிச்சு இறந்துருக்கணும், புலி கடிச்சு இறந்துருக்கணும், அந்த கரடி வந்திருக்கும், இல்லைன்னா கோலியாத்துக்கு முன்னாடி அவனுக்கு சவால் விட்டு போன சத்ருவன் நினைச்சுதான் போனேன், ஏழாண்டு பள்ளத்தாக்குல அவன் ஒரே கொசு நசுக்கிற மாதிரி நினைச்சு நான் இறந்துருக்கணும், எத்தனை வாட்டி சவுல் என்ன ஈட்டி போட்டு அடிக்க பார்த்தான் அப்போ நான் இறந்துருக்கணும், விரட்டு விரட்டுன்னு விரட்டினா நான் இறந்துருக்கணும், எத்தனை வாட்டி நான் இறந்துருக்கணும், நூற்றுக்கணக்கான போறதுல எத்தனையோ அம்பு வந்து என்ன குத்தி நான் இறந்துருக்கணும் ஆண்டவரே. ஏன் தன்னுடைய சொந்த மகனே கலகம் செய்து தனக்கு விரோதமா கொல்லணும்னு பார்த்தானே, அப்போ இறந்துருக்கணும் ஆண்டவரே. ஏன் அடுத்த இதுக்கு முந்தின அதிகாரமே நம்ம பார்த்தோம், மனுஷன் வயசாகி போறல என்ன ஆச்சு, உக்காந்தாச்சு, ஒரு ராட்சசன் வந்து அவரை கொல்லணும்னு பார்த்தாரு, அப்போ இறந்துருக்கணும். எத்தனை எத்தனை வாட்டி செத்து பொழைச்சிருக்கிறேன் நானு, இன்னைக்கு வயசார வரைக்கும் வயசு இந்த வயசு வரைக்கும் என்ன கொண்டு வந்த தேவன் நீங்க. நம்ம நினைச்சு பார்த்து நன்றி சொல்றோமா? அவர் பாருங்களேன், தன்னுடைய சத்துருக்கள் ஆபத்துகள் எல்லாம் நீக்கி, ரொம்ப பிரத்யேகமாக சவுல் தான் அவருடைய பிரதான சத்ரு, அதுக்கு அவர பேரை நமக்கு போடப்படுகிறது. இது வந்து நமக்கு ஏன் எழுதப்பட்டிருக்குன்னா, தேவ மனுஷர்களா இருக்கிற நாம், நம்முடைய இருதயங்களோ, நம்ம எந்த நிலையில இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையில நீங்க இருந்தாலும் சரி, என்ன ஆபத்துல இருந்தாலும் சரி, இந்த ரட்சிப்பின் தேவன் நம்மளை காத்து பராமரித்து கரசேக்கிற தேவன் இல்லைங்களா? இந்த அனுபவங்கள், இந்த இக்கட்டுகள், இந்த கஷ்டங்கள், ஐயோ மரண கட்டுகள் மாறி இருக்குதுன்னு இன்னைக்கு புலம்பிக்கிட்டு இருக்கிற கஷ்டங்களை எல்லாம் விடுவித்து ஒரு நாள் உங்களை கூட்டு போவாரு. இதெல்லாம் பார்த்து நீங்க அவரை துதிச்சு போற்றுவீங்க. அதை நிச்சயமா செஞ்சே செய்வார் உங்களுக்கு. பாருங்களேன், அதை புரிஞ்சுக்கணும்னு தான் இது எழுதியிருக்கு. தாவீதுக்கு வராத கஷ்டமா, தாவீதுக்கு வராத சாவு நிலைமையா அவருக்கு வந்துச்சு. ஆனா இன்னைக்கு அதுல இருந்தாலும் அவர் என்ன சொல்றாரு, இதே எழுதி இருக்கு, ஏன்னா என்ன நிலையில இருந்தாலும் உங்களை ஒரு நாள் காப்பாத்தி கூட்டு போய் இதை பார்த்து இதையே வச்சு உங்க ஆண்டவரை துதிக்கும்படி. அவர் எவ்வளவு பெரிய தேவன் அறியிற அறிவு இந்த அனுபவங்கள் தான் அவங்களுக்கு கொடுக்கும். அதை பார்த்து நம்ம படிக்கணும். ஒரு நாள் இன்னைக்கு புலம்பிக்கிட்டு யாக்கோபு போல, எனக்கு நடக்கிறதெல்லாம் எனக்கு விரோதமாக தாங்க நடந்துச்சு, ஆனா அதுதான் அவருக்கு இதா நடந்துச்சுன்னு பார்க்கும். ஓகே, இதுல வந்து நம்ம பார்த்து படிக்கலாம். ஒரு சங்கீதம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ரெண்டு வாட்டி வேதத்துல எழுதப்பட்டிருக்கு. சங்கீதம் 18, இதே தான் சங்கீதம். அதை நம்ம ஃப்ரைடே நம்ம படிச்சோம். எனக்கு தெரியும் உங்களுக்கு ஞாபகம் இருக்காதுன்னு. நம்ம ஃப்ரைடே வசனம் வசனமாக நான் உங்களுக்கு விளக்கி கொடுத்துருக்கிறேன். நான் நினைச்சேன் அதனால இதை ஸ்கிப் பண்ணிடலாமான்னு நினைச்சேன், ஆனா அது ரொம்ப தப்பு. ஏன்னா கொஞ்சம் வேறுபாடு இருக்கு. சில பேர் என்ன சொல்றாங்க, இது வேற வேற டைம்ல எழுத பாடப்பட்ட சங்கீதம், அதனாலதான் கொஞ்சம் மாத்தி மாத்தி இருக்குன்றதுனால. பரிசுத்தாவியே அது ரெண்டு வாட்டி எழுதி இருக்கும் போது நம்ம என்ன ஞானி, நம்ம ஒரு வாட்டி படிச்சுக்கிட்டா போதும்னு அவரையே எழுதி இருக்கணும். அப்ப ஒரு வாட்டினா ஒரு வாட்டி போட்டிருக்கணும் இல்லையா? சோ அதை நம்ம படிப்போம்னா விவரமாக வசன வசனமா படிக்க மாட்டோம், பயப்படாதீங்க. அதை நான் ஒரு ரெண்டு இல்ல மூணு வாரத்திலேயே முடிச்சுலதான் பார்ப்பேன் நான். ஓகே, ஒரு 20-20 வசனங்கள் ஆகும். 51 வசனங்கள் இருக்கிறது. அதை ஒரு ஒரு பகுதியா நம்ம பார்த்து படிக்கணும். சிறப்பான பாடல் இல்லையா? இன்னைக்கு மூணு தலைப்புல 17 வசனம் வரைக்கும் படிச்சுக்கலாம். ஒரு சுதியின் வெடிப்பு 1-2-4, ஒரு மரண ஆபத்து 5-7, யெகோவாவுடைய தலையிடுதல் 8-17. சுதியின் வெடிப்பு பாருங்களேன், 2-4 வரும்போது, கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகருமானவர், தேவன் நான் நம்பியிருக்கிறவர், துருகமும் என் கேடகமும் என் இரட்சண்ய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமும் என் புகலிடமும் என் இரட்சகருமானவர் என்னை வல்லடிக்க, என்ன வார்த்தை தெரியல, வல்லடிக்கு நீங்களாக்கி இரட்சிக்கிறவர் அவரே. துதிக்கு பாத்திரமாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், ஆதலால் என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவேன். இதனால் யோசிக்க முடியுமா? இதுல 10 வகையில கடவுள் அவர் கூப்பிடுற, 10 வகையில கடவுள் அவர் கூப்பிடுற, யோசிப்பாருங்க. இதுதான் ஒரு துதியின் வெடிப்பு அப்படின்லாம். எல்லா விதமான வெடிப்பு நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு தீபாவளி, நாளைக்கும் தீபாவளி. இங்க பாருங்க, நம்ம துதியின் வெடிப்பு எப்படி இருக்கு? தாவீதுடைய தீபாவளி இதுதான். இதுதான் அவருடைய தீபாவளி. மனுஷன் நன்றியின் அக்கினியில நிரம்பி போய் வெடியா வெடிக்கிறாருங்க, பயங்கரமா வெடியா வெடிக்கிறார். மனுஷன் உள்ளமே ஒரு பூத்தொட்டி மாதிரி குழப்பான்னு வருது, ஃபயர் அப்படி வருது நெருப்பு அவர் உள்ளத்துல இருந்து. பாருங்களேன், ஒரு சவுண்ட் ஆட்டாபா மாதிரி ஒரு சவுண்ட் போடுற மாதிரி அவர் ஆத்துமா அதே பறந்து, ராக்கெட் பறக்குது பாருங்க, பறந்து போய் மேல அழகா வெடிக்கிற மாதிரி ஒரு மனுஷன் துதியில மேல மேல போய் பரலோகத்துல இருந்து சுவிக்கிற மாதிரி ஒரு துதி அழகாக நம்ம பார்க்கணும். இதுதான் தாவீதுடைய தீபாவளின்னு சொல்லலாம். ஒரு மிஷின் கன் எடுக்கிற மாதிரி 10 காரியங்கள் ஆண்டவரை பத்தி, 10 பேர்கள். இதுல அவர் சொல்றத நம்ம பார்க்கிறோம். 10 மெட்டஃபர்ஸ் சொல்லுவாங்க. மெட்டஃபர்ஸ்னா அடைமொழிகள். ஆண்டவருக்கு அடைமொழிகளாக அவர் இங்க பயன்படுத்துறாரு. அதை நம்ம பார்க்கலாம். இது பாத்தீங்கன்னா எப்படி ஆரம்பிக்குது, தான் போர்க்களத்தில் இருந்த மனுஷனாக, ஒரு ராணுவ மனுஷனாக இருந்ததுனால் தன் ராணுவ அனுபவத்துல இருந்த எல்லா விசேஷமான வார்த்தைகளை எடுத்துக்கிட்டு கடவுளை கொஞ்சிறார், அவரை புகழ்றார். நமக்கெல்லாம் ஆண்டவரை தெரிஞ்சது, அவரு நல்லவர் தேவன் அப்படிதான் நம்ம நினைக்கிறோம். இவர் பாருங்களேன், தன்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்துல எடுத்து ஒன்னா அவர் சொல்றார், உம்மில் அன்பு கூறுவேன்னு 18வது சங்கீதத்துல ஆரம்பிக்குது. இதுல உண்மை விசுவாசிப்பேன்னு ஆரம்பிக்குது. ஒரு சின்ன குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தை மேல இருக்கிற ஆசை மெச்சிப்பு அதை என்ஜாய் பண்ற விதத்துல நம்ம என்ன பண்றோம், எங்களுக்கு ஜெருஷா பிறந்த உடனே, ஜான் பிறந்த உடனே 101 பேரை வச்சு கூப்பிடுவோம். நீங்களும் அப்படிதானே சில அன்னன்னைக்கு ஒரு பேரை வச்சு கூப்பிடுவோம். ஏன்னா அவ்வளவு ஆனந்தம், அவ்வளவு சந்தோஷம். அந்த மாதிரி இந்த மனுஷனுக்கு கடவுள் மேல ஆர்வம், ஆனந்தம், இஷ்டத்துக்கு பேரை வச்சு கூப்பிடுறாரு, பேர்களா குவிக்கிறார். அது எவ்வளவு சொன்னாலும் பத்தாது, எவ்வளவு கொஞ்ச நாளும் பத்தாதுன்ற மாதிரி பாருங்க. அத என்னன்னு கூப்பிடுறார் பார்ப்போம். முதலாவது என் கண்மலையும் என் கோட்டையும், என் கண்மலையும் என் கோட்டையும். கரடு மரடான கண்மலையில வாழ்ந்தவர் அவரு. சவுலுக்கு தப்பிச்சு அநேக நாட்கள் கண்மலையில தான் இருந்தார், மலைகள் குகைகளுக்குள்ள சவுலுடைய விரோதத்துக்கு தப்பிச்சு. ஆனா அவருடைய உயிரை காப்பாத்தினது அந்த மலைகளும் குகைகள் தான். ஆடுலம் குகைகள்னு பார்க்கிறோம், பல குகைகள்னு பார்க்கிறோம். தன்னை மறைத்து கொண்டது மாத்திரம் இல்லை, தன்னை கற்காத்தது அந்த கற்பாறைகள் தான். அதனாலதான் தன் கண்மலை, என்னை காத்த கண்மலை நீங்க தான், என்னை காப்பாத்தின கண்மலை, மை ராக். ஒரு போர்க்களத்துல ஒரு ராக் மேல நம்ம நின்றுகிட்டு இருந்தோம்னா ஒரு பெரிய சேஃபான இடம், ஏன்னா சத்துருக்கள்லாம் நம்மள ஒன்னும் செய்ய மாட்டாங்க. நம்ம மலை மேல இருந்தோம்னா, மலை மேல ஓடி போயிட்டோம்னா அவங்க எல்லாம் வரும்போது அந்த காலத்துல மேல இருந்து அம்பு அடிக்கலாம், இவங்க கீழே இருந்து அடிக்கிறது கஷ்டம். கண்மலை மலை மேல இருந்தோம்னா ரொம்ப ஈஸி, நம்ம போர்ல ரொம்ப பாதுகாப்பா இருக்கலாம். அந்த மாதிரி என் ஆபத்துக்குல எனக்கு இருந்த கண்மலை நீங்க, என் கோட்டை. ஒரு கோட்டைக்குள்ள இருந்தோம்னா அந்த காலத்துல தெரியும், எத்தனை தான் முட்டுகிட்டாலும், எவ்வளவுதான் சத்ருகள் சுத்தி வந்தாலும், கோட்டையில இருக்கிற வரைக்கும் நம்ம சிரிக்கலாம். அவங்களை பார்த்து எவ்வளவு ராணுவம்னா வரட்டும், அந்த கோட்டை எரிகோ அப்படித்தானே இருந்துச்சு, அது தகர்க்கவே முடியாது. என்னதான் பண்ணாலும் கோட்டையில இருக்கும்போது நமக்கு ஒன்னும் ஆகாது, எத்தனை புயல்கள் ஆபத்துகள் வந்தாலும். அதனாலதான் என் கண்மலை என் கோட்டை. அப்புறம் என்ன சொல்றது, என் ரட்சகரும், கரெக்டா, ரட்சகர், டெலிவரர், என்னை காப்பாற்றுவர், டெலிவரர், என் ரட்சிப்பின் தேவனேன்னு வருது இல்லைங்களா. ரட்சகர்னா என்ன, அநேக நேரத்துல கழுத்து வரைக்கும் வந்த ஆபத்து, எத்தனை ஆபத்துகள், திடீர்னு செத்து போயிருப்பேன், எத்தனை வாட்டி வந்துச்சு அவருக்கு இல்லைங்களா. சவுல் வந்து அவர் மாட்டிக்கிட்டு இருந்தாரு, சவுல் இந்த பக்கம் ராணுவம் வருது, இந்த பக்கம் ராணுவம் வருது, ஒரு கல் இருக்குது அது பக்கம் நிக்கிறாரு, அவரு ரெண்டு பக்கமும் பிடிச்சிருப்பாங்க, ஒரு 5 செகண்ட்ல பிடிச்சிருப்பாங்க. திடீர்னு ஒரு சவுலுக்கு செய்தி வருது, பிலிஸ்தியர்ல தாக்க வந்துட்டாங்க. அந்த நேரத்துல அந்த நிக்க மூமெண்ட்ல ஆண்டவர் அவரை காப்பாத்தினார். எத்தனை வாட்டி அது திருப்பி திருப்பி நடந்திருக்கு, யோசிச்சு பாருங்களேன். அடிக்கடி அவருக்கு தாவீதுக்கு நடந்திருக்கு, ஏன் அவருக்கு மாத்திரம், நம்ம வாழ்க்கையில எத்தனை நடந்திருக்கு. அதனாலதான் அந்த நேரத்துல நம்ம எதனால தப்பிச்சோம், எதனால தப்பிச்சோம், நீங்க நினைக்கிறீங்களா நம்ம அதிர்ஷ்டம்னு, நம்முடைய தலை இல்ல, கர்த்தர் நம்முடைய ரட்சகர், அவரு ரட்சிப்பின் தேவன், நம்மளை காப்பாத்துற ரட்சிப்பின் தேவன்னா, நம்ம பிறந்த நாள் முதல் பரலோகம் போய் சேர்ற வரைக்கும் எல்லா ஆபத்துல இருந்து நம்மளை காப்பாத்துகிற தேவன், அதான் என் ரட்சகர். என்ன ஒரு தேவன், அவரு தேவன் தான், நம்பி இருக்கிற துருகமும், நம்பி இருக்கிற துருகம். ஏன்னா அவரை ஆண்டவர் நமக்கு எதுக்கு எப்ப விசேஷமா ஆவார்னா, அவரை நம்பி இருக்கும் போதுதான் இல்லைங்களா. நம்பலன்னா நமக்கு ஒன்னும் இருக்க மாட்டாரு. இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா என்னுடைய பலன்னு வருது, இங்க துருகம்னு வருது. என் பலன், சோர்ந்து போன நேரத்துல, மனம் தளர்ந்து போன நேரத்துல எனக்கு பலன் கிடைச்சு கொடுத்தது நீங்க தானே ஆண்டவரு. அப்புறம் என் கேடகம், கேடகம்னா ஒரு ஷீல்ட். இந்த கேடகம் பக்லர் என்ற வார்த்தையில வர்றதுனால தன்னை சுத்தி கேடகத்தை யோசிக்கிறார். அந்த கேடகம் இருக்கிற போது எந்த போர்ல நடுவுல நீங்க இருக்கலாம், அடிச்சுக்கலாம் ஆளுக்கு ஆளுக்கு. என்கிட்ட கேடகம் இருக்கிற எத்தனை அம்புங்கன்னா விடுங்கயா, கேடகம் இருக்கும் போது என்கிட்ட ஒன்னும் பண்ண முடியாது, ஏன்னா அது என்னை காப்பாத்து. நீங்க தான் என் கேடகம், எனக்கு சத்துருடைய அம்புகள்ல இருந்து, பயங்கரங்கள் இருந்து காப்பாத்தினர். அப்புறம் என் ரட்சண்ய கொம்பு, ரட்சண்ய கொம்பு. என்ன ரட்சண்ய கொம்பு, ஒரு மிருகங்களுக்கு கொம்பு தான் பலன் இல்லைங்களா. அந்த கொம்பு இருந்தா அது ஒரு பாதுகாப்பு கூட, ஒரு டிஃபென்ஸ் பாருங்களேன். ஒரு மிருகம் எல்லாம் பைசன் எல்லாம் பாத்தீங்கன்னா கொம்பு வச்சுக்கிட்டு அது என்னென்னவோ பண்ணிடும். அதனாலதான் போர்க்களத்துல பாத்தீங்கன்னா சில வார்ல ஹெல்மெட்ல கொம்பு வச்சிருப்பாங்க, நீங்க பாத்துருக்கீங்களா, சில வாரியர்ஸ் கொம்பு வச்சிருப்பாங்க. ஏன்னா அது ஒரு பாதுகாப்பு, தலைய காக்கிற ஒரு உயிரை காக்கிற ஒரு பாதுகாப்பு. அதுதான் சொல்றேன், ரட்சன் என்னுடைய பலன், என் தற்காப்புன்ற அவருடைய ராணுவ வார்த்தைகளை பயன்படுத்துற. என் உயர்ந்த அடைக்கலமுமாய் இருக்கிறீர். ஆபத்து நேரத்துல ஹை டவர், நான் திடீர்னு ஏதாவது புயல் ஆபத்து வரும்போது நான் மேல அடைக்கலமா வந்துடலாம். மூணாவது வசனத்துல என் படிங்க, மூணு
என்னை
என் புகலிடமும், புகழ் என்னுடைய ரெஃப்யூஜ், என்னுடைய பாதுகாப்பு, என் ரட்சகரும் ஆனவர் என்னை வல்லடிக்கினா, இங்கிலீஷ்ல வயலன்ஸ், கொடுமைக்கு என்னை நீங்களாக்கி, கொடுமைக்கு என் கை கால் போயிருக்கும். ஆண்டவரே, எத்தனை ராணுவத்தில் இருக்கிறவங்க பார்த்துருக்கீங்களா, எத்தனை தழும்புகள் அவங்களுக்கு இருக்கும், கை கால் ராணுவ ஹாஸ்பிட்டல போய் பாருங்க, எத்தனை பேர் ராணுவத்துல உயிர்ந்தவங்க, இப்ப காசால நடக்கிற போர்ல எத்தனை இருந்தாங்க. இந்த மனுஷன் எத்தனை போருங்க செஞ்சுட்டு வந்தாரு, ஏன் ஒண்ணுமே ஆகாம இப்ப கை காலோடு நல்லா இருக்கிறாரு, எதுக்குன்னு நினைக்கிறாரு அவரு? ராணுவத்துல இருந்து, நம்ம எல்லாம் ராணுவத்துல இல்ல, அதனால நம்ம ஒழுங்கா இருக்கிறோம்னு நினைச்சிட்டு இருக்கோமா, நம்ம எதுக்கு பாதுகாக்கப்படுறோம்? கை உடஞ்சிருக்கலாம், கால் உடஞ்சிருக்கலாம், ஆக்சிடென்ட்ல எத்தனை பைக்ல கீக்கெல்லாம் போயிட்டு வரும். அதுக்கு காரணம் என்ன? வல்லடிக்கு என்னை நீங்களாக்குன தேவனே, வயலன்ஸ்க்கு எங்களை நீங்களாக்கின தேவனே. அதை பார்க்கும் போது பவுல் மாதிரி நாலாவது வசனத்துல துதிக்கும் பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், ஆதலால் என் சத்துருக்களுக்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவேன். பவுல் காலியில சொன்ன மாதிரி நீங்க துதிக்கு பாத்திரரானவர். இன்னமே வருங்காலத்துல உண்மை எப்பொழுதும் நான் துதிப்போம், கடந்த கால அனுபவம் எனக்கு என்ன பண்ணிருக்கு, நீங்க என்ன ஆபத்து இருந்தாலும் என்ன காப்பாத்துற தேவன்ற அறிவு கொடுத்திருக்கு. இன்னமே உண்மை துதிச்சுக்கிட்டு தான் நான் வாழ்வேன். அது துதியினால வரப்போற எல்லா சத்துருக்களுக்கும் நான் தப்பித்துக் கொள்ளுவேன் அப்படின்னு நான் பார்க்கிறோம். அது அருமையான ஒரு பாடல். இதுல பாத்தீங்கன்னா இதுல இருக்க ரொம்ப விசேஷமான ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? அடைக்கலம், கொம்பு, என்னுடைய கேடகம், பலன் எல்லாம் சொல்ற, அதுல இருக்கிற ரொம்ப ஸ்பெஷல் வேர்டு என்னன்னு யாருக்காவது சொல்ல முடியுமா? எனக்கு கேட்டீங்கன்னா ஸ்பெஷல் வேர்டு என் கற்பாறு, என் கோட்டை, என்னுடைய அடைக்கலம், என்னுடைய துர்க்கம், என்னன்னு சொல்றதுதான். பாருங்களேன், அவர் வந்து எல்லையற்ற தேவன் ஒரு பக்கம் இருக்கிறார் தான், ஆனா உடன்படிக்கையில அவர் என்ன பண்ணி இருக்கிறார்னா, நான் என்னையே உனக்கு கொடுக்கறேன்னு ஆஃபர் பண்றேன். அந்த ஆஃபர் பண்ணத தாவீத விசுவாசத்தோடு வாங்கி அனுபவிச்சு வந்து இங்க நிக்கிறார். நினைக்கிறோம் ஆண்டவர் மிகப்பெரிய வரமாக தன்னையே அவர் கொடுக்கிறேன்னா அதை நம்ம நம்புறது இல்ல. இதை புரிய வைக்கிறதுக்கு ஒரு பெரிய பணக்காரர் என்ன பண்ணாரோ, அவர் சண்டே ஸ்கூல் கத்து கொடுப்பார். ஒரு சண்டே ஸ்கூல் கத்து கொடுக்கும் போது ஒரு காஸ்ட்லி கார், சண்டே ஸ்கூல்னா யங் பீப்புள், யூத் பீப்புள் கத்து கொடுப்பார். ஒரு காஸ்ட்லி காரை வாங்கியிருக்கிறார் அவர். அந்த காஸ்ட்லி காரை வாங்கும் போது அந்த யூத் மக்களுக்கு எல்லாருக்கும், வாலிபர்களே, உங்களுக்கு இந்த காரை நான் கொடுக்க போறேன், வாங்கிக்கங்க, யாராவது வந்து வாங்கிக்கோங்க. நேரம் யாரும் எந்திரிச்சு வரலையா? சரி, முன்னாடி அவரே போய், இல்லப்பா நீ வாங்கிக்கிறியா இந்த காரை? அவர் என்னவோ ரொம்ப பெருந்தன்மையா சொல்ற மாதிரி, இல்லைங்க, காஸ்ட்லி காரை நாங்க எப்படி வாங்க முடியும், அதெல்லாம் வாங்க, நீங்க வச்சுக்கோங்க, நீங்க வாங்கி இருக்கிறீங்கன்னு. இன்னொருத்த கிட்ட போனானா, வேணாங்க வேணாங்க, எல்லாரும் அப்படியே சொன்னாங்களா. ஒருத்த அங்க அவரை பத்தி நல்லா தெரியுமா, அவர் ரொம்ப தாராள மனசுள்ளவர், ரொம்ப நல்லவர்னு தெரிஞ்சதுனால அந்த காரை வாங்கிட்டான். வாங்கிட்டு எடுத்துட்டு வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டான். அந்த கார் அவரே அந்த பாத்திரத்தெல்லாம் கொடுத்து அவன் பேர்ல மாத்தி கொடுத்துட்டாரு. ரொம்ப காஸ்ட்லி. அங்க இருக்கிறவங்க எல்லாம் ஷாக்கு, என்னங்க ஏங்க கொடுத்தீங்கன்னு. அவர் எல்லாரும் பார்த்து, நீங்க ஏங்க வாங்கிக்கல, நான் கொடுத்த நீங்க ஏன் வாங்கிக்கல, ஏன் வாங்கிக்கல, அவங்க எல்லாம் அவரு சும்மா சொல்றாருன்னு நினைச்சுக்கிட்டாங்க. இல்லைங்களா, அவர் மேல உண்மையான நம்பிக்கை இல்ல அவங்களுக்கு. அவர் என்ன பேருக்கு ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு, அதெல்லாம் நடக்குமா, அதெல்லாம் உண்மையான்னு நினைச்சுக்கிட்டாங்களா, அதனால அவங்க இந்த வாங்கிக்கல. ஆனா அவன் இவர் தெரிஞ்சதுனால நல்லா வாங்கிட்டு பயங்கரமா அனுபவிச்சான். கிறிஸ்தவர்கள் இப்படிதாங்க, கடவுள் தன்னையே அர்ப்பணித்து கொடுக்கிறார். நம்ம என்ன நினைக்கிறோம், ஏதோ அதெல்லாம் இருக்க முடியுங்களா, அதெல்லாம் கொடுக்க மாட்டாருங்க அவரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வாழ்க்கையில விஷகாரங்களவே வாழ்றதுதான் நமக்கு எண்ணம். கடவுள் தன்னையே கொடுக்கிறார். உன் சூழ்நிலை என்ன, அதுக்கு நான் இருக்கிறேன், உனக்கு நான் இருக்கிறேன் உன் சூழ்நிலைக்கு. உனக்கு ஆபத்தை, தாவீதுக்கு போர்க்களத்துல கேடகமாக வரனாக பாதுகாப்பா இருந்த தேவன் உன் வாழ்க்கையில உனக்கு என்ன வேணும் அதுவாக நான் இருக்கிறேன்றாரு. யோசிச்சு பாருங்க, இதை விட என்னங்க, அது வாங்கிக்கிறவங்க தாங்க அதை பெற முடியும். ஏன்னா அவர் சொல்றவர் உண்மை உள்ளவர், அவர் சும்மா சொல்ல மாட்டார். அவர் சொல்றவர் நிச்சயமாவே தாராளமாக என்னோட இருப்பாருன்னு அதை நம்பி நம்ம வாழ்க்கையில அவர் அனுபவிச்சுக்கிறோமா, நம்ம பலன் இல்லைன்னு பலத்தை கேட்கிறோமா அவர்கிட்ட இல்லைங்களா. நம்ம சூழ்நிலைகளுக்கு ஏற்றபடி ஒரு பாட்டுல வர மாதிரி, என்னுடைய சூழ்நிலை என்னுடைய தரித்திரத்துல நீ தான் என்னுடைய ஐஸ்வர்யம். புதிய உடன்படிக்கையில தன்னையே தேவன் நமக்கு கொடுக்கிறாரு. என்னுடைய பசியில என்னுடைய சாப்பாடு நீ தான், என்னுடைய சாகத்துல என்னுடைய ஜீவ தண்ணீர் நீர் தான், என்னுடைய சுகவீனத்துல என்னுடைய மருத்துவர் நீர் தான் அப்படின்னு நம்முடைய சூழ்நிலைகளுக்கு ஏற்றபடி ஆண்டவர் தன்னை கொடுக்கிறார். அதை அனுபவிச்ச ஒரு மனுஷன் அழகா எழுதுறாரு. ஓகே, துதியின் ஒரு வெடிப்பை நம்ம இங்க பார்க்கிறோம். ஒரு அதிசயமா துதிக்கிறார். ஏன் ஆண்டவர் இவருக்கு என்ன செய்தாரு, என்ன செய்தாரு, என்னத்துக்காக இவ்வளவு ஆண்டவரை துதித்து போற்றுகிறாரு, அது காரணங்கள் சொல்ற மாதிரி அவருக்கு முதலாவது இருந்த மரண ஆபத்தை அவர் விளக்குறார். அஞ்சுல இருந்து ஏழு வரைக்கும் பாத்தீங்கன்னா, மரண அலைகள் என்னை சூழ்ந்து கொண்டது, துர்ஜன பிரவாகம் என்னை பயம்படுத்தியது, பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது, மரண கண்ணிகள் என்மேல் விழுந்தது. என்ன ஒரு படம் யோசிச்சு பாருங்க. இதை விட ஒரு பெண்ல எழுதும் போது ஆபத்தை எப்படி விளக்க முடியும்னு தெரியல. ஐயோயோ எனக்கு எப்படி ஆபத்து வந்துச்சு தெரியுங்களா. அவர் எழுதி இருக்கார் ஒரு டிஸ்கிரிப்டிவா தனக்கு வந்த உயிர் போற ஆபத்துகள். அவர் படங்கள்ல டேஞ்சரஸ் படங்கள்ல பல விதங்கள்ல அவருக்கு வந்துச்சு, அதை இங்க எழுதி இருக்கிறார். நமக்கு தெரியும் அடிக்கடி தாவீதுக்கு வந்துச்சு ஆபத்து. சவுல் வந்து அந்த ஈட்டிய போட்டு போட்டு குத்துறோம்னு பார்த்தான், அவர்கிட்ட இருந்து தப்பிச்சு வீட்டுக்கு போய் படுத்துக்கலாம்னு பார்த்தான். சொந்த வீட்டுல சவுல் என்ன பண்ணாரு, ஆளுகளை அனுப்பி அவன் பெட்லயே அவனை குத்தி கொலை பண்ணுங்கன்னாரு. அங்க இருந்து ஜன்னல்ல இருந்து குச்சி ஓடினாரு பாவம். ராணுவத்தை வச்சுக்கிட்டு துரத்துனாரு. சாமியல் கிட்ட போனாரு, அந்த சாமியல் கிட்ட சவுல் போய் அங்க இருந்து தப்பிச்சு வந்து யோனத்தான் அங்க இருந்து போய் இந்த அந்த ஆலயத்துக்கு போனாரு. அங்க போய் அந்த ஆலயத்துல அவனுக்கு பட்டயத்தை கொடுத்துட்டாரு அபிமெலக்குன்னு சொல்லி. அந்த ஆசாரியர்கள் எல்லாம் கொண்டு போட்டு சவுல விரட்டு விரட்டு பிலிஸ்தியருக்கு போறது, அங்க போறது, இங்க போய் ஒரு நாள் நான் ஒரு நாள் செத்துதான் ஏன் போவேன், என்ன என் வாழ்க்கை இதுன்னு அந்த மாதிரி இருந்த ஆபத்து. ஒவ்வொன்றும் ஆபத்துகள் அவருக்கு, எத்தனை ஆபத்துகள் அதெல்லாம் சொல்றாருங்க. சின்ன வயசுல இருந்து தனக்கு இருந்த ஆபத்துகளை நாலு படங்கள்ல சொல்றாரு. முதலாவது ஒரு மரண அலைகள் என்னை சூழ்ந்து கொண்டது. மரண அலைகள்னா ஒரு படம் திடீர்னு கப்பல் சேதம் ஆகி கடல்ல உளுந்துட்டா என்ன ஆகும், கடல்ல உளுந்துட்டு தத்தளிச்சுக்கிட்டு ஒன்னும் பண்ண முடியாம எந்த பக்கம் பார்த்தாலும் கடல், அந்த அலைகள் மரண அலைகள் அப்படியே வந்து நம்மள மூடுச்சுன்னா எத்தனை நேரம் தான் தாக்கு பிடிக்க முடியும் இல்லைங்களா. மரண அலைகள் வந்து வந்து என்ன முழுக்கி முழுகிற நிலைமையில இருந்தேங்க நான். கப்பல் சேதாய் மரண அலைகள் என்னை சூழ்ந்து கொண்டது, ஒரு கடல் கப்பல். ரெண்டாவது படம் ஒரு 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 துர்ஜன பிரவாகம் என்னை பயம்படுத்தியது. துர்ஜன பிரவாகம்னா என்ன, ஃபிளட் இல்லைங்களா. துர்ஜன பிரவாகம் இப்ப இமாச்சல் பிரதேஷ் எல்லாம் பாக்குறோம், மணாலில் ஒரு ஃபிளட் அடிச்சுட்டு போச்சுன்னா எப்படி யாராவது விடுதா, அதை போய் மாட்டினீங்கன்னா என்ன ஆகும், பிழைக்க முடியுமா அதுல எல்லாம். அந்த பிரவாகம் என்ன மாதிரி பிரவாகம், அந்நியாயம் அக்கிரமம் எல்லாரும் சேர்ந்துகிட்டு அது பிரவாகமாக வந்து அதுல அடிச்சுக்கிட்டு போயிருப்பேன் நான், பயங்கரமா பிளட் ஆகி போயிருப்பேன் நான், துர்ஜன பிரவாகம். அது என்ன கூட செஞ்சுச்சான், கோலியாத்த தைரியமா நின்று ஜெயிச்ச தாவீது துர்ஜன பிரவாகம் என்னை பயம்படுத்தியது. எனக்கு பயம் வந்துருச்சுங்க, மரண பயம் வந்துருச்சுங்க. ஒரு படம் கடல் சமுத்திரத்துல விழுந்து மரண அலைகள், இன்னொரு பக்கம் துர்ஜன பிரவாகம். அடுத்தது பாருங்க, இன்னொரு படத்தை அவர் எடுக்கிறாரு, பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது. யோசிச்சு பாருங்க, காடு வா வா அப்படின்னு சில பேர் சொல்ற மாதிரி பாதாளத்துல இருந்து இதுல இருந்து கட்டுகள் வருதான், கல்றையில இருந்து வா சீக்கிரம் உனக்குன்னு இப்ப ஒரு கயிறுலாம் வந்து அவரை சுத்தி சுத்தி இழுக்குதான். பாதாள கட்டுகள், சீக்கிரம் வரணும் சீக்கிரம் வரணும், சாவுக்கு வா, பாதாளத்துக்கு வான்னு இழுக்குதான். பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டு இழுக்குது. ஒரு நங்கூரம் போட்டு என்னை இழுக்கிற மாதிரி நான் செத்துருக்கணும், இழுத்து நான் கல்றைக்கு தான் போய் படுத்திருக்கணும். பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது. அந்த படம் மரண கண்ணிகள் என்னேல் விழுந்தது. சில நேரங்கள்ல மிருகங்களை பிடிக்கிற போற படம் இது. மிருகங்களை பிடிக்கும் போது சில மிருகங்களை வெட்டி சாப்பிட்டுருவாங்க இல்லைங்களா, அதை போய் எப்படி பிடிப்பாங்க, கண்ணி வச்சுதான் பிடிப்பாங்க. அது மேல கண்ணி விழுந்துருச்சுன்னா ஒரு மிருகத்து மேல அதுக்கு என்ன தெரிஞ்சிச்சு, போச்சுடா செத்தோம் நம்ம. அந்த மாதிரி மேல மரண கண்ணி, அந்த படங்கள் வருங்கள, கடலுக்கு நடுவுல விழுந்த படம், பிரளயத்துல அடிச்சுட்டு போன ஒரு படம், கட்டுகள் பிடிச்சி நரக பாதாளம் தன்னை இழுக்கிற ஒரு படம், அந்த மாதிரி ஒரு பிரம்மாண்ட காட்சிகளோடு அவர் எழுதுறார். மரண கண்ணியில விழுந்துட்டேன், செத்துதாயா போவேன் நான் நினைச்சேங்க. அந்த மாதிரி படங்கள், ஹோப்லெஸ் சிச்சுவேஷன், இதெல்லாமே ஹோப்லெஸ் சிச்சுவேஷன். கடல்ல விழுந்து பொழைச்சவன் யாரும் இல்ல, புயல்ல அந்த ஃப்ளட்ல அடிபட்டு யாரும், பாதாளம் இழுத்து பொழைச்சவன் யாரும் கிடையாது இல்லைங்களா. அதே மாதிரி மரண கண்ணியில பொழைச்சவன் யார், அந்த நிலைமையில் நான் இருந்தேன், கொடுமையான நிலையில். அப்ப நான் என்ன பண்ணேன்றாரு, எனக்கு உண்டான நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயம் விட்டேன். எல்லா பக்கமும் சூழ்ச்சி, எல்லா பக்கமும் கட்டுகள், புயல் எல்லா பக்கமும் இருக்கும் போது, பாதாள பிரளயத்துல எல்லா பக்கமும் எந்த பக்கம் திரும்பி பார்த்தால் எனக்கு ஹெல்ப்பே இல்லாத நிலையில மேல ஒண்டி பார்த்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என் தேவனை நோக்கி அபயம் விட்டேன். பாருங்க ரெண்டு வார்த்தை பயன்படுத்த, கர்த்தர் அப்படின்னா எல்லாத்தையும் ஆளுகிற தேவன், ஆனா அவர் என் தேவன், என் தேவன், என்னோடு உடன்படிக்கை செஞ்ச தேவன், என்னை பாதுகாக்கிறேன்னு சொன்ன தேவன், அவரை நோக்கி நான் அபயம் விட்டேன்னா நான் கதர்ன், நான் மன்றாடினேன். அவர் என்ன செஞ்சாரு, தமது ஆலயத்தில் இருந்து என் சத்தத்தை கேட்டார், என் கூப்பிடுதல் அவர் சந்நிதிக்கு போய் அவர் செவி ஏறிற்று. இந்த மாதிரி ஆபத்துல பிரளயத்துல மாட்டிக்கிட்டு என் தேவனை நோக்கி நான் கூப்பிட்டேன், என்னாச்சு, இவ்வளோ பத்திர நிலையில நான் இருந்த, ஆனா என் தேவன் என் சத்தத்தை கேட்டார் என்ற. இந்த மாதிரி பிரளயத்துல ஆபத்துல மாட்டிக்கிட்டு இருக்கும் போது அந்த தேவன் பரலோகத்துல இருக்கிற தேவன், ஒரு மனுஷனும் அண்ட முடியாத வெளிச்சத்துல வாசம் பண்ணுகிற தேவன், ஒரு மனுஷன் அவர்கிட்ட போக முடியாதமே. தேவ தூதர்கள்லாம் காலத்துக்கும் அவரை பரிசுத்தர் பரிசுத்தர்னு துதிச்சுட்டு இருக்கிற தேவர், அவ்வளவு மிகுந்த சத்தத்தோடு துதிக்கிறாங்கன்னு பரலோகம் போட்டிருக்கு. அந்த சத்தங்களுக்கு மத்தியில இந்த சத்தம் அவர் காது போய் எட்டியதாம் போட்டிருக்கு பாருங்களேன் அந்த படம், என் கூப்பிடுதல் அவர் சத்த சன்னதிக்கு போய் அவர் செவியில் ஏறிற்று. ஒரு அம்மா வந்து எல்லா பிள்ளைகளும் வச்சுக்கிட்டு இது ஒரே சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தாங்களாம். சத்தம் போட்டுட்டு இருக்கும் போது சந்தோஷமா அந்த சத்தம் இருக்குமா, ஆனா திடீர்னு அந்த புள்ள ஏதோ ஒரு புள்ள அந்த பக்கம் ஸ்விம்மிங் பூல்ல உழுந்து கத்திக்கிட்டு இருக்கிற சவுண்ட் கேட்டுச்சான். அந்த இந்த சத்தம் எல்லாம் கம்மியாகி அந்த புள்ளையுடைய சத்தத்தை கேட்டு ஓடின மாதிரி, உடனே ஓடின மாதிரி. அவருக்கு பரலோகத்துல எத்தனை பிள்ளைகள் சத்தம் கேட்டுக்கிட்டு இருந்தாலும் முழுகிற ஒரு பிள்ளையுடைய சத்தம் அவர் கேட்கும் போது அந்த சத்தத்தை அவர் கேட்டார், அவர் காதுக்கு எட்டியது. அந்த படத்தை அவர் காட்டுற காதுக்கு எட்டியது பாருங்க, என்ன அதிசயம். ஜபம், இறையாண்மை உள்ள தேவன். ஒரு காலையில தான் நம்ம படிச்சோம் ஜபத்தினுடைய மகத்துவம். அவர் ஏன் நம்ம ஜபத்தை கேட்கணும், அவர் எதுக்கு போய் கேட்கணும், நம்ம ஜபம்லாம் ஒரு பெருசா, ஆனா எவ்வளவு பெரிய சாட்சியம், நம்ம செய்யற ஜபத்தை போய் அவ்வளவு பெரிய தேவன் காது கொடுத்து கேட்கிறாருன்னா அது பெரிய அதிசயம். அதுவே நம்ம நினைச்சு பாக்குறது இல்ல, அத போய் நேரடியா தானா கேட்கிறாரோ, யாருடைய மரியாதைக்கு சொல்லி நம்ம நமக்கு சொல்ல போறது இல்ல, அவரே நம்ம ஜபத்தை கேட்கிறார். பரிசுத்தவான்கள் மூலமா இல்ல, அவரே கேட்கிறார். அத நம்ம நம்புறோமா, கர்த்தர் நம்ம ஜபத்தை கேட்கிறார். அதோ உபத்திரவ இக்கட்டுல இருந்து நம்ம இதயத்துல இருந்து நோக்கி கூப்பிடும் போது நம்ம ஜபத்தை கேட்கிறார். எமோஷனலா நம்மளும் சில நேரங்களில் அதை அனுபவிச்சிருக்கோமா, எவ்வளவு வாட்டி நம்ம வாழ்க்கையில அனுபவிச்சிருக்கிறோம். ஏன் போன வாரம் போன மாதம் கூட சில நேரங்களில் நம்ம உணர்ச்சியின் அலைகள்ல மாட்டிக்கிட்டு நமக்கு சில நேரத்தில் அழுவு கூட வந்துருச்சு இல்லைங்களா. யோ என்ன இப்படி இருக்குதேன்னு சொல்லி அழு கூட வந்து அழுகையில ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் போது தூக்கம் கூட வர்றது இல்ல. நான் அப்படி கஷ்டப்பட்டிருந்தேன், தூக்கம் கூட வராம அங்க இங்கேயும் பரண்டிக்கிட்டு நம்ம என்ன பண்றோம்? தூக்கம் வராத போது ஆண்டவர் பாதத்துல போய் அழுது, ஆண்டவரே இதுல இருந்து காப்பாத்துங்க, ஆண்டவரே இப்படி ஒரு இக்கட்டு இருக்குதே, இப்படி கஷ்டம் இருக்குதே, நம்ம போய் கேட்கும் போது அந்த ஜபம் உடனடியாக, அப்புறம் அந்த ஜபம் பண்ணிக்கிட்டே இருந்து அழுதுகிட்டே ஆண்டவர் விட்டு ஜபம் பண்ணிக்கிட்டு இருந்தேன், திடீர்னு பார்த்தா காலையில் ஆயிடுச்சு. தூக்கம் எப்படி வந்துச்சுன்னு தெரியல, காலையில் ஆயிடுச்சு. அந்த பிரச்சனை சாதாரணமா சரியாயிடுச்சு, சாதாரணமா சரியாயிடுச்சு. நம்ம அதை நினைக்கிறோம் அது தானா இல்ல, ஆண்டவர் கேக்குறாரு, கேட்டு செயல்படுறாருங்க. நம்ம உணர்ச்சியில மன்றாட்டுல ஒரு உபத்திரவத்துல இக்கட்டுல போய் கேட்கும் போது அவர் கேக்குறார். அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கணும், பவுலுக்கு இருந்துச்சுன்னு பாக்குறோம் இல்லைங்களா. அத ஜபம் அதிசயமான காரியங்களை செய்யும். லூத்தரை பத்தி சொல்லும் போது அவருடைய சத்துருக்கள் கூட அவருடைய ஜபத்தின் வல்லமையே ரொம்ப மனுஷன் அந்த அளவுக்கு ஆண்டவர் பயன்படுத்தினது காரணம் என்ன, அந்த மனுஷனுடைய ஜபம் தான் காரணம். அவருடைய சத்துருக்கள் கூட லூத்தருடைய தியாலஜிக்கு இல்லையா அவருடைய ஜபத்துக்கு பயப்படுவாங்க. அதுங்களா ஜபத்தை பத்தி நம்ம ரொம்ப படிக்கணுங்க. அந்த மாதிரி ஜபத்துல வளரணும். ஓகே, ஆண்டவரின் சத்தத்தை கேட்டார், துதியின் வெடிப்பை பார்க்கிறோம், அடுத்ததாக மரண ஆபத்தை பார்க்கிறோம், மூன்றாவதாக யெகோவாவுடைய தலையீட்டை பார்ப்போம், அவருடைய தலையிடுறத பார்ப்போம். என்ன வசனம் வருது பாருங்களேன், எட்டாவது வசனத்திலிருந்து, அப்பொழுது பூமி அசைந்து அதிர்ந்து அவர் கோபம் கொண்டபடியால் வானத்தின் அஸ்திபாரங்கள் குலுங்கி அசைந்து. எப்படி வருது பாருங்களா, அப்பொழுது பூமி அசை, அவர் புள்ள கேக்குற சத்தம் அவர் காதுக்கு போச்சான். அப்ப என்ன ஆச்சா, ஆண்டவருக்கு கோபம் வந்துச்சான், பூமி அசைந்து பூமியின் வானங்களின் அஸ்திபாரங்கள் குலுங்கி. எப்படி வருது தொடர்ந்து படிங்க அந்த வசனம்,
அப்பொழுது பூமி அசைந்து அசைந்தது அவர் கோபம் கொண்டபடியால் வானத்தின் அஸ்திபாரங்கள் குலுங்கி அசைந்தது. அவர் நாட்டிலிருந்து பட்சிக்கிற புகை எழுதியது, அவர் வாயிலிருந்து அக்கி புறப்பட்டது, அதனால் தலை மூண்டது, வானங்களை தாழ்த்தி இறங்கி இறங்கினார். அவர் பாதங்களின் கீழ் காலையில் இருந்தது, கேரளங்களின் மேல் ஏறி வேகமாய் சென்றார், காற்றின் செட்டைகளின் மீது தரிசனமானார், ஆகாயத்து மேகங்களின் மேல் கூடிய தண்ணீர்களின் இருளை
என்ன ஒரு படம். ஒன்னா உட்காந்து யோசிச்சு பார்த்தோம்னாதான் அதனோட அதிசயம் புரியும். கடவுளுக்கு கோபம் வந்துச்சான், ஏன்னா எரிச்சல் உள்ள தேவன் தன் பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒன்னு செஞ்சா அவர் சும்மா இருக்க மாட்டார். அவருக்கு வந்துச்சான் கோபம் புள்ள கூப்பிடுறதுனால. நமக்கும் நம்ம வீட்லயே உட்காந்து இருக்கிறோம், நம்ம புள்ள கத்துது, அதுக்கு ஏதோ ஆபத்துன்னு தெரிஞ்சிச்சுன்னா, அது யாரு ஏதோ தேவையில்லாதவங்க அது தொந்தரவு பண்றாங்கன்னா, நான் வரம் வருவான் பாருங்க, மாடியில இருந்து டேபிள் எல்லாம் அசைச்சுக்கிட்டு உடச்சுக்கிட்டு வர மாதிரி புள்ளைய காப்பாத்தணும்னு ஓடி வருவோம் இல்லைங்களா. நம்ம பிள்ளைங்களுக்கு அப்படியே எல்லாம் அலறிக்கிட்டு ஓடி வருவோம். அந்த மாதிரி ஒரு படம், அருமையான ஒரு படம். ஒரு தாவீது அப்படிதான் ஒரு படத்தை போடுறாரு. அவர் வரும் போது அப்பொழுது பூமி அசைந்து அதிர்ந்தது, பயங்கரமா அலர்ச்சான் பூமி, டேபிள் கீபிள் அலைஞ்சிச்சு. என்ன அலர்ச்சி பாருங்களேன், அங்க இருக்கிற வீடுங்க அலர்ச்சி, பூகம்பம் வந்துச்சுன்னு எது அசையவே படாதோ பூமி அசைஞ்சிச்சான், கண் மலைகள் அப்படியே அதிர்ந்து போச்சான், பர்வதங்கள் அஸ்திபாரம் குலுங்கியது. அஸ்திபாரம் வேர் மாதிரி எப்படி இருக்கும் பர்வதங்களுடைய அஸ்திபாரம், அதுவே குலுங்கிருச்சான், குலுங்கி. இன்னொரு எட்டாவது வசனத்துல அவர் நாசியிலிருந்து புகை எழும்பிற்று. கோபம் வந்துச்சுன்னா என்னப்பா அவனுக்கு மூக்குக்கு மேல கோபம் வருதுன்றோம், அந்த மாதிரி ஆண்டவருக்கு கோபம் வந்து அவர் மூக்குல இருந்து புகை வருதான். இந்த படத்தை யோசிச்சு பாருங்க, அவர் வாயிலிருந்து பச்சைக்கிற அக்கினி புறப்பட்டது, ஆதலால் தலல் மூண்டது. தலல் மூண்டதுன்னா என்ன தெரியுமா, போச்சு கதி. தலல்ல நம்ம ரொம்ப நேரம் இந்த சிக்கன் எல்லாம் இது பண்ணணும்னா அந்த தலல் மூட்டுவாங்க, அது மூட்டி கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் எரியும் பாருங்க, அந்த மாதிரி எரிஞ்சிருச்சு, தலல் மூண்டது. யோசிச்சு பாருங்களேன் அந்த படங்கள், அற்புதமான படங்கள். அது அது சொல்லி என்ன சொல்றாரு, இப்படி எல்லாம் ஆகி அவருக்கு தளர் மூண்ட என்ன செய்யறாரு, வானத்தை வளர்ச்சி இறங்கி வராரா, அப்படியே படம் பாருங்க, வானத்தை வளைச்சி தன் கால் கீழ இருளை வச்சுக்கிட்டு இறங்கி வந்து செருபின் மேல உட்கார்றாங்க. செருபின் தான் அவருடைய ரதம். வேகமாக பறந்து வந்து ரெக்கைகள்ல பறந்து வந்து ஒரு கிராண்ட் இமேஜரி. அவருக்கு அப்படியே கோமம் வந்து மூக்குல புகை வந்து வாயில தளல் வந்து பூமி எல்லாம் அதிர்ந்து வானத்து எவ்வளவு சீக்கிரம் வர முடியும் இல்லைங்களா? சில நேரத்துல மாடியில இருந்து குதிச்சு வர மாதிரி படியில வந்தா இந்த டைம் ஆயிரும்ன்ற மாதிரி அவர் என்ன பண்றாரு, பூமியே வளைச்சி அவர் சேருபின் மேல ஏறி அவர் இருள்ல தன்னை மறைச்சுக்கிட்டு வராராம். ஏன் அவர் நேரம் வந்தா என்ன ஆகும், எல்லாமே பொசுங்கிடும், எதுவுமே இருக்காது. தன்னை மறைச்சுக்கிட்டு இருள வந்து தன் பிள்ளைய காப்பாத்துறதுக்கு வரார். அதான் போட்டிருக்கு, தன்னை இருளில் தன்னை மறைத்து கொண்டு ரெக்கைகளை கட்டிக்கொண்டு அவர் இருள வராருன்னு 11வது வசனத்துல போட்டிருக்கு. பாருங்க வந்து என்ன நடக்குது, 14 to 16 வரைக்கும் பாத்தீங்கன்னா அவருடைய வெப்பன்ஸா விடுறாரு, அம்புகள் விடுறாரு, இடிமின்னல் விடுறாரு, கடலை பறந்து விடுறாரு. அந்த மாதிரி பிரம்மாண்டமான இமேஜரி படம். சடன்னா எல்லா பரலோகத்தின் பாம்ஸ் இப்ப இஸ்ரேல்ல போடுறானுங்க பாருங்க, அந்த பாம் ஹைட்ரஜன் பாம், அந்த பாம் நியூக்ளியர் பாம், பரலோகத்தின் பாம்ஸ் எப்படி இருக்கு, இவங்க என்னென்ன வச்சிருக்காங்க இப்பதான் தெரியுது. உலகத்திலேயே யாருக்கும் இல்ல பாம்ஸ், அந்த மாதிரிலாம் வச்சு போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. பரலோகத்துல எப்படி இருக்கும் ஆண்டவர்கிட்ட அந்த பாம்ஸ் எல்லாம் போடுறாரு பாருங்களேன், அதெல்லாம் போடுது 14 to 16 வரைக்கும். தாவீதுக்கு இதுக்கு முன்னாடி ஆபத்து உதவி அற்ற நிலையில, ஆனா இந்த ஜபம் ஏறெடுத்த பிறகு அவருடைய சத்துருக்களுக்கு ஐயோ, சத்துருக்களுக்கு ஐயோ. ஓகே, இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க முடியும். என்ன பாக்குறோம், மூணு காரியத்தை பார்த்திருக்கிறோம். அற்புதமான பாடல்ல துதியின் வெடிப்பு, மரண ஆபத்து, கடைசியாக யெகோவாவுடைய தலையிடுதல். அவர் எப்படி இறங்கி வரார் என்பதை பார்க்கிறோம். அதுக்கப்புறம் அவர் எப்படி காப்பாற்ற போறாருல அடுத்த வாரம் பார்ப்போம். சில பாடங்களை நம்ம படிச்சுக்கிறோம். ஒரு பாடம் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு ஒருவேளை நீங்க யோசிக்கலாம், நம்ம தான் 2 Samuel படிச்சோமே, இதெல்லாம் எங்க வந்துச்சு, நீங்க யோசிச்சிருக்கீங்களா? ஆண்டவர் அப்படியே கோபம் வந்து வானத்தை வணங்கி பூகம்பம், ஒரு பூகம்பம் கூட நம்ம கேள்விப்படலையே, அப்படியே இறங்கி வந்து இதெல்லாம் எங்க பார்த்தோம், அப்படியே அவர் மூக்குல எல்லாம் நெருப்பும், வாயில எல்லாம் மூக்குல புகையும், வாயில நெருப்பும் வச்சுக்கிட்டு அந்த தலைப்பு நான் இந்த பிரசங்கத்துக்கு கொடுத்திருந்தேன். வானத்தை பிளந்து திளக்கிற, பூமியை அசைக்கிற, சத்துருக்களை தகர்க்கிற தேவன், சத்துருக்களை தாக்குகிற தேவன். ஆனா எங்க வந்தார் அப்படியெல்லாம், என்ன இது தாவீது இப்படி எல்லாம் எழுதி வச்சிருக்கிறாருன்னா, நமக்கு தாவீது மாதிரி ஒரு விசுவாச கண்கள் இருந்தா நம்மளும் இதை பார்க்க முடியும். ஏன்னா தாவீதுக்கு தான் தெரியும், தான் பட்ட கஷ்டங்கள், ஆத்தும உபத்திரவங்கள், எப்பேற்பட்ட கஷ்டங்கள் தனக்கு தான் தெரியும். அந்த கஷ்டத்திலிருந்து தான் விடுவித்த தேவன் எவ்வளவு பெரிய அதிசயத்தை செய்திருக்கிறார்னு அவருக்கு தான் தெரியும். இவர் விசுவாச கண்களால் பார்த்த உணர்ந்ததுனால தான் இதை அவர் எழுதி இருக்கிறார். ஒரு கவிதையின் மூலமாக இதை எழுதி இருக்கிறார். பாருங்களேன், நான் தாவீது ஒரே ஒரு வசனத்துல எழுதி இருக்கலாம், நான் ரொம்ப மரண ஆபத்துல இருந்தேங்க, கர்த்தர் என்ன காப்பாத்தினார்னு எழுதி இருக்கலாம். ஆஹா, அப்படியெல்லாம் எழுதுறதுக்கு அவருக்கு இஷ்டம் இல்லை. ஏன், அதெல்லாம் கடவுளை கனம் பண்ண, கடவுள் செஞ்சது சாதாரணமா என் வாழ்க்கையில? கடவுள் செஞ்சது கொஞ்சம் கூட சாதாரணம் இல்லை. கடவுளை ஒரு போரிங்கா நான் பேசக்கூடாது, அதிசயமா எனக்கு செய்த தேவனை நான் பிரம்மாண்டமாக அவரை பத்தி பேச போறேன் அப்படின்னு அவர் எழுதி இருக்கிறாரு. பாருங்க அவர் என்ன சொல்றாரு, வானமும் பூமியும் அப்படி எல்லாம் வந்த ஒரு காரியம் வந்து ஒரு அடையாள மொழியில தனக்கு நடந்த ஒரு காரியத்தை, அற்புதங்களை அவர் விவரிக்கிறார். வானங்களை அசைச்சுக்கிட்டு தேவன் பிரம்மாண்டமா வந்தாரா, அவர் poetic praise இல்லைங்களா? அநேக நேரங்கள்ல தாவீது தப்பிச்ச ஆபத்துகள் அப்படிப்பட்டதுதான், பயங்கரமான ஆபத்துகள், தப்ப முடியாத ஆபத்துகள் தான், மரண கட்டுகள் தான். அதுல இருந்தெல்லாம் எப்படி ஆண்டவர் தப்பிச்சாரு, எத்தனை வாட்டி தப்பிக்க வச்சாரு ஆண்டவரு, எவ்வளோ நேரங்கள கடவுளுடைய ஆபத்து, கடவுளுடைய இதுல இருந்து அவர் தப்பிச்சாரு. பராமரிப்பு அவர் பார்க்கும் போது ஆவிக்கூறிய சத்தியங்கள், ஆவிக்கூறிய உலகத்துல நடந்த உண்மைகள், விசுவாச கண்களால் நடந்த ரட்சிப்புகள், காப்பாற்றப்படுதல கவிதையின் மொழியாக நமக்கு எழுதி இருக்கிறார். அதைத்தான் நம்ம புரிஞ்சுக்க பார்க்கணும். சரிங்களா, நமக்கும் விசுவாச கண்களா இருந்தா நம்ம இப்படி பார்ப்போங்க. ஏன்னா இதெல்லாம் ஆவிக்குரிய உலகத்துல நடந்த உண்மைகள் தான், நமக்கு அது தெரியறதில்ல. இப்ப எலியா காலத்துல எலியா வந்து தனியா இருந்தாரு, அவன் கூட ஒரு பையன் இருந்தான், ஒரு பெரிய ராணுவம் வந்துச்சு எலியாவை தாக்கிறதுக்கு. அப்ப அந்த பையன் ரொம்ப பயந்துட்டான், பயந்துட்டு எலியா பயப்படவே இல்லையே, ஆண்டவரே இவன் கண்ணை திறங்க அப்படின்னாரு. இவன் கண்ணை திறந்தா என்ன இருக்குது, கடவுளுடைய ரதம் எல்லாம் நிக்குது, கர்த்தருடைய சேனையெல்லாம் நிக்குது அந்த பக்கம், அதெல்லாம் பாக்குறாரு. அந்த மாதிரி கண்ணை திறந்து பார்த்த மாதிரி விசுவாச கண்களால தாவீது அதை பார்த்திருக்காரு. தனக்கு நடந்த ஆபத்துகள், தனக்கு நடந்த ரட்சிப்புகள் சாதாரண ஏனோ தானோ நடக்கல, இது கர்த்தரே இறங்கி வந்து கொடுத்த விடுதலைகள் என்பதை அவர் கண்ணால பார்த்ததுனால. சத்தியத்தை ஒரு கவிதையின் மூலமாக நமக்கு எழுதி இருக்கிறார். ஏன்னா யெகோவா வானங்களை பிளக்கிற தேவன், பூமி அசைக்கிற தேவன், சத்துருக்களை தாக்குகிற தேவன் மெய்யாகவே இப்படி வந்து என்னை காப்பாற்றி இருக்கிறார். அது எனக்கு தெரியும், அதே தேவன் என்னை காப்பாற்றி இருக்கிறார். ஏன் உங்க வாழ்க்கையோ என் வாழ்க்கையோ சிந்திச்சு பாருங்க, நம்ம ஆண்டவர் இப்படி காப்பாற்றினது இல்லையா? நம்ம என்ன நினைக்கிறோம், திடீர்னு நமக்கு உடம்பு சரியில்லாம போச்சு, திடீர்னு நம்ம ஒரு ஆபத்துல இருந்தோம், யாரோ ஒருத்தர் வந்து நமக்கு ஏதோ ஒரு ஜபம் பண்ணனால நம்ம சரியாயிட்டோம் நினைக்கிறோமா? இல்லங்க, இல்லங்க. இந்த வானத்தை பிளக்கிற தேவன், பூமி அசைக்கிற தேவன் அங்க இறங்கி வந்து செயல்பட்டதுனால தான் நம்ம காப்பாற்றப்பட்டுகிட்டு வரோம். விசுவாச கண்களால் இருக்கிறவங்க பார்த்ததை உணர்ந்து ஆண்டவருக்கு ஸ்தோத்தரிப்பாங்க. நன்றி இல்லாதவங்க, மிருக குணம் உள்ளவர்கள் அதை அறிய மாட்டார்கள்னு சங்கீதம் சொல்றாங்க. மிருக குணம் உள்ளவன் இதை அறியான், கர்த்தருடைய கிரியைகள் எல்லாம் அதிசயம், அது என் ஆத்துமாக்கு நன்றாக தெரியும். மிருக குணம் உள்ளவர்கள் அதை அறியார்கள் வேதம் சொல்லு. தாவீது தான் சொன்னார், எத்தனையோ பேர் மிருக குணம் உள்ளவன்தான் இந்த உலகத்துல. எத்தனை ஆண்டவர் செஞ்சாலும் ஆண்டவரே அதுல பார்க்க மாட்டான், ஆண்டவரே வந்தாலும் ஆண்டவரை பார்க்க முடியாத குருட்டு கண்கள். ஆனா தன்னுடைய ஆபத்துகளை ஆண்டவரை பார்த்திருக்கிறாரு. யோசிச்சு பாருங்களேன், உங்க வாழ்க்கையிலேயே வாழ்க்கையிலயும் உலகத்துல நம்ம ஓடிக்கிட்டு இருந்தோம், பைத்தியமா ஓடிக்கிட்டு இருந்தோம். நான் என்ன நினைச்சு பாக்குறேன், மோசமான நிலையில நம்ம ஓடிக்கிட்டு பாவ சேர்த்து நம்ம முழுகிக்கிட்டு இருந்தோம், முழுகி பயங்கரமா அழிஞ்சு போயிருப்போம். ஏன்னா கூட நினைச்சு பார்க்கும் போது எனக்கு ரட்சிப்பு எப்படி வந்துச்சு. அந்த கேம்பஸ் குரூசைட்ல ஒரு வாட்டி போய் ஆண்டவருடைய காஸ்பல கேட்டேன், காஸ்பல கேட்டு ஆண்டவருடைய வசனத்தை கேட்டு நான் அழுது. அந்த ஹால் எனக்கு ஞாபகம் இருக்கு இன்னமும், அந்த ஹால்ல தான் ஆண்டவரோடு நான் முழங்கால் படி இட்டு அந்த கேம்பஸ் குசில ஹால்ல கண்ணீர் விட்டு அழுது ஆண்டவர் என் ரட்சகராக நான் ஏற்றுக்கொண்டேன். அது ஏதோ சாதாரணமா அங்க வந்த மீட்டிங் நடந்துச்சு இல்ல தெரியுமா, இந்த உலகத்தை உண்டாக்குனதை விட பெரிய வல்லமா அங்க நடந்திருப்பதுனால தான் எனக்கு ரட்சிப்போ மறுஜன்மும் கிடைச்சிச்சு. ஏன்னா ஒரு மனுஷனுக்கு மறுஜன்மோன்னு நடக்குதுன்னா வேதம் சொல்லுது, இந்த உலகத்தை உண்டாக்குன பவரை விட அதிகமான பவர் வந்து பாவத்திலையும் அக்கிரமத்திலையும் சாபத்திலையும் செத்திருந்த நாம் உயிரோடு பழைக்கிறோம்னா அதுக்கு கடவுளுடைய சர்வ வல்லமை அங்க வந்து இறங்கி செயல்பட்டாதான் அப்படி நடக்குமா. அந்த விசுவாச கண்கள் இருக்கும்போது தான் நமக்கு தெரியும், நான் ஒரு மரிதன் எப்படி, ஏன் ஒரு இடி மின்னலை பார்த்து ஆண்டவரே இறங்கி வந்ததை பார்த்து கடல்லாம் பிரிக்கிறத பார்த்து அந்த இஸ்ரவேல் ஜனங்களே மரிதன் அடையலையே, அதை விட பெரிய காரியம் வாழ்க்கையே மாறி போச்சே அந்த நாள்ல இருந்து. ஏன் அன்னைக்கு மாறி போச்சு, அன்னில இருந்து எனக்கு ஏன் உலகம் வித்தியாசமா தெரிஞ்சிச்சு? ஏன் அந்த வானங்களை பழக்கிற தேவன் அந்த இடத்துல இறங்கி வந்த, அந்த வானங்களை கடலை பிரிக்கிற தேவன், பூமி அதிர்கிற தேவன். அது எனக்கு சாதாரணமா மனுஷ பார்வையில இருக்கலாம், கேம்பஸ் சுசைட் போனா ஏதோ கேட்டா மனசு கெட்டு போச்சு அவனுக்கு, மனுஷங்க பாக்கலாம். ஆனா அந்த இடத்துல விசுவாச கண்களால உலகங்களை படிக்கிறத விட வல்லமைய வாழ்க்கையில நிகழ்த்தினதுனால தான் எனக்கு அன்னைக்கு மாற்றங்கள் வந்துச்சு. எந்த இடியோ மின்னலோ பார்த்திருந்தாலும் நான் அப்படி அந்த அளவுக்கு மாறி இருக்க மாட்டேன், ஏன்னா மரிஜன் நடந்தது. எவ்வளவு பெரிய அது உங்க வாழ்க்கையில செஞ்சிருக்காரு, என் வாழ்க்கையில செஞ்சிருக்காரு, அதை நம்ம பாக்குறோமா? அந்த விசுவாச கண்களால நம்ம இப்படி பார்க்கிறோமா? நமக்கெல்லாம் ஒரு சர்ச்சுக்கு போய் வரோம், ஒரு கிறிஸ்தவர்களா இருக்கிறோம், வரோம் போறோம்ன்ற மாதிரி தான் இருக்குது. ஆனா அவிசுவாச கண்களாக பார்க்க கூடாதுங்க. சில பேர் ஒரு பிரசங்கத்தை கேட்டுட்டு ஒருத்தன் ஒரு பிரசங்கத்தை வரான், சர்ச்சுக்கு வரான், ஆண்டவுடைய பிரசங்கத்தை கேட்கறான், கேட்ட உடனே டக்குன்னு அவனுக்கு மறுஜன்மம் ஆயிடுது. இடி மின்னல்லாம் இருக்கிறது இல்ல, வானத்தையெல்லாம் கிழிச்சுக்கிட்டு ஆண்டவர் வந்து செய்யறது இல்ல, ஆனா திடீர்னு மறுஜன்மம் ஆயிடுது. ஆனா அது அதுக்கு பின்னாடி இருந்த எத்தனை வல்லமைகள், ஆவிக்குரிய காரியங்கள் நடந்திருக்கு தெரியுமா? இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்திருக்கு. ஆண்டவர் வந்து வானத்தை திறந்து இறங்கி வந்து தன்னுடைய ரதங்கள்ல வந்து தன்னுடைய சர்வ வல்லமை பவரை அங்க பயன்படுத்தி தான் அந்த ஆத்துமாக்கு மறுஜன்மம் கொடுத்தார். ஆனா நம்ம கண்களால அதை பார்க்க முடியாது. விசுவாச உலகத்துல அது நடக்குது, ஆவிக்குரிய உலகத்துல நடக்குது. விசுவாச கண்களை அதை பார்த்துதான் ஆண்டவர் ஸ்தோத்தரிக்கும். அது தாவீது விசுவாசியாக பார்க்கிறார். நீங்க உங்க வாழ்க்கையில பாக்குறீங்களா எத்தனை தடவை அந்த மாதிரி ஆண்டவர் காப்பாத்தி இருக்கிறாரு, சோதனைகளை காப்பாத்தி இருக்கிறாரு. யோசிச்சு பாருங்களேன், சில நேரங்கள்ல வாலிப காக்கு நாட்கள்ல இந்த பாவத்தை நம்ம எப்படி நம்மளை இழுத்திருக்கோம், எவ்வளவோ நம்ம செஞ்சு நம்ம வாழ்க்கைய நாசமா போயிருக்கோம். அது செஞ்சிருந்தா எவ்வளவோ அந்த புத்தி கெட்ட குதிரை மாதிரி போய், அந்த புத்தி கெட்ட குதிரை என்ன பண்ணும், அது ஓடுற ஓட்டத்துல போய் தலை மண்டை இடிய போகுது, ஆனா ஓடிக்கிட்டு தான் இருக்கும் இல்லைங்களா. அதுக்கு புத்தி கெட்டு அறிவு இல்லது, ஓடிக்கிட்டு தான் அந்த மாதிரி ஓடிக்கிட்டு இருந்தோம் நாம. அந்த நேரத்துல ஆண்டவர் எவ்வளவு வல்லமையோடு நம்மளை இறங்கி வந்து தானே காப்பாத்தினார். எத்தனை பாவங்கள், எத்தனை ஆபத்துகளை காப்பாத்திருக்க. நீங்க நினைச்சு பாத்துருக்கீங்களா, நான் என் வாழ்க்கையில கொஞ்சம் லிஸ்ட் பண்ணேன், நான் வளர்ந்தது அந்த மாதிரி உங்க வாழ்க்கையில போய் இதுல இருந்து நம்ம என்ன பாடத்தை படிக்கிறோம். தாவீது மாதிரி நன்றி இல்லையா உங்களுக்கு, மிருக குணம் உள்ளமா இருக்கிறீங்களா, நீங்க என்ன பண்ணணும் தெரியுமா. தாவீதுக்கு அவர் வயசான காலத்துலதான் செஞ்சார், ஆனா அதுக்கு முன்னாடியும் செஞ்சிருக்காரு. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. நீங்க நினைச்சு பாருங்க, ஆண்டவர் உங்களுக்கு எத்தனை வாட்டி வானத்தை புலந்துகிட்டு பூமியை அதிர வைத்து உங்க வாழ்க்கையில வந்து இறங்கி இருக்கிறாரு. அதெல்லாம் பார்க்காம விட்டுருக்கிறீங்களே. ஏனோ தானோ நடந்துச்சு, எனக்கு கொரோனா வந்துச்சு, ஏதோ ஆயிடுச்சு, மருந்து குடிச்சேன் தெரியாச்சு, அதுதான் போதும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே மருந்து கொடுத்ததுக்காக, அவ்வளவுதானா. என் பாவத்துல நான் விழுந்திருப்பேன், நானும் ஒரு நாள் இயேசுவை பத்தி கேட்டங்க, ரட்சிக்கப்பட்டங்க, முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதானா. விசுவாச கண்களால் ஆண்டவர் எத்தனை செஞ்சிருக்காருன்னு அதை யோசிச்சு இந்த படங்கள்ல யோசிச்சு பாருங்க. அதை பார்க்கும்படிக்கு தான் நமக்கு இந்த படங்கள்லாம் வருது. ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டோம், ஜெபம் செய்யலாம். நல்ல தேவனே, இந்த வேலையிலையும் தாவீதுடைய பாடல்ல நாங்க எத்தனை பாடங்கள் படிக்கிறோம் ஆண்டவரே, எத்தனை ஆபத்துகள்ல இருந்து எங்க வாழ்க்கையில் காப்பாத்தி இருக்கிறேன். விசேஷமாக என் வாழ்க்கையில் எத்தனை தடவை வானத்தை புலந்து தேவனே நீங்க இறங்கி வந்திருக்கிறீங்கப்பா, பூமியை அதிர வைத்து எங்க வாழ்க்கையில் இறங்கி வந்திருக்கீங்க. ஒருவேளை கடலை பிரிக்கிறத நாங்க பார்த்திருந்தாலும் அது எங்க வாழ்க்கையில நடந்திருக்காது. ஆவிக்குரிய உலகத்துல நீங்க அதுல செஞ்ச அதிசயங்களே, கர்த்தர் செய்த அதிசயங்கள்லாம் என் ஆத்துமா நன்றாக அறியும். மிருக குணம் உள்ளவன் அதை அறியான்ற மாதிரி நாங்கள் இராம உடைய கிரியைகளை மனசுல பதித்துக் கொள்ள உதவி செய்யும், சிந்தித்து பார்க்க உதவி செய்யும் ஆண்டவரே. எத்தனை பாவங்களை நாங்கள் அழிந்திருப்போம், எத்தனை வேலை விபத்துகள்ல நாங்கள் அழிந்திருப்போம், ரோட்டுக்கே வந்திருப்போம், வாழ்க்கையே சீர்கெட்டு போயிருக்கோம். ஆனா வானத்தை பிளந்து வந்த தேவன் எங்களை ரட்சித்து ஒவ்வொரு தடவையும் ரட்சித்திருக்கிறீர், காப்பாத்தி இருக்கிறீர் ஆண்டவரே. தாவீது தன் வாழ்க்கையில திரும்பி பார்த்து நினைத்த மாதிரி நாங்களும் திரும்பி பார்க்க நினைக்க எங்களுக்கு உதவி செய்யும். நன்றி இல்லாம இருக்கிறோமே, அநேக நேரத்துல மிருக குணம் உள்ளவர்களா ஆயிடுறோமே. கர்த்தருடைய செயல்களை நினைத்து பார்த்து துதிக்கிற மக்களா நாங்க இல்லையே, அதை எங்களுக்கு மாற்று ஆண்டவரே. தாவீது கிட்ட இருந்து படிக்க உதவி செய்யும். இந்த ஜபத்தை எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் ஏறெடுக்கிறோம் நல்ல தேவனே, ஆமென்.